அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து இறையச்சம் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து மரணிப்பது எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பதாக தக்வாவை கொண்டு வசியத்தும் உபதேசமும் செய்து கொண்டவனாக. உலகம் ஒரு வகையான பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய இயக்கம் தடைபெற்றிருக்கிறது. எல்லா வகையான நிலைப்பாடுகளும் சந்தேகத்துக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மிக வேகமாக சுழண்டு கொண்டிருந்த, நாங்கள் தான் அனைத்தும் என்று சொல்லிக் கொண்டிருந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் அவர்களுடைய பெரிய பெரிய நகரங்களை எல்லாம் மூடிவிட்டார்கள். நாங்கள் தான் என்று சொல்லி உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்த விமான நிலையங்கள், விமான போக்குவரத்துக்கள் என்று சொல்லி இன்னொரு அண்ண நிறுவனங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை நிறுத்திவிட்டார்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் பெரியொரு வீழ்ச்சி உலக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக சொல்லிக் கொண்டே போக முடியும். உலகம் ஒரு வகையான பீதியை சந்தித்தே இருக்கிறது. அதே நேரத்தில் மறுபுறத்தில் முஸ்லீம்களாகிய மனிதர்கள், மக்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக மனிதத்தனத்தை கடந்து மிருகத்தனத்தையும் கடந்து ஒரு வகையான விதத்தில் மாற்று மதத்தவர்களால் நெருக்கப்படக்கூடிய நெசுக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவைகளை பற்றி எல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதற்கு ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவைகளை சொல்லி இந்த நேரத்தை வீணாக்க நாம் விரும்பவில்லை. ஏனென்றால் அது அனைவருக்கும் தெரியும். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் என்ன பேச வேண்டும், நாங்கள் என்ன கதைக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அருள் தான் சில சோதனைகள். சோதனை என்று சொல்லக்கூடிய ஒன்று மனிதனுக்கு வர இல்லை என்றிருந்தால் அவன் படைத்தவனை மறந்து விடுவான். அல்லாவின் பக்கம் கையேந்த வேண்டிய ஒரு தேவை சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு சிக்கல், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வகையான வீழ்ச்சி என்று சொல்லி ஒன்று ஏற்பட்டால்தான் அவன் அல்லாவின் பக்கமாக திரும்பி தன்னை சரி செய்து கொள்வான் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். தூணல் அதாபில் அக்பர், நரக வேதனை அல்ல, நரகத்துடைய நெருப்பல்ல, நரகத்துடைய சோதனை அல்ல, அதுனா மிக லேசான சின்ன சின்ன அற்பமான சோதனைகளை கொண்டு நாங்கள் மனிதனை சோதிப்போம். எதுக்கு தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் செய்து கொண்டிருந்த தவறை உணர்ந்து தௌபா செய்து என் பக்கமாக மீள வேண்டும், அல்லாவின் பக்கமாக திரும்ப வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவர்களுக்கு சில வீழ்ச்சிகளை ஏற்படுத்துவோம், சில சின்ன சின்ன நோவினைகளை ஏற்படுத்துவோம். குர்ஆன் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு ஒரு அரபு கவிஞர் இப்படி சொல்லுகிறார், கதியன் அல்லாஹு பில் பல்வா வ இன் அலுப, சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை உங்களுக்கு நியமத்தாக ஆக்கி விடுவான், சோதனைகளை அருளாக ஆக்கிவிடுவான். ஏன் தெரியுமா? அது அருளாக மாறிவிட்டது. அந்த சோதனைகளுக்கு பின்னால் நீங்கள் நல்லவராக மாறிவிட்டீர்கள். குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருப்பீர்கள், எண்ணத்தில் எத்தனையோ பேர் இருப்பார்கள். வீட்டில் இருந்த சின்ன குழந்தை, பச்சிலன் பாலகன், 5 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, கண்ணே பொன்னே என்று விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை இறையடி சேர்ந்து விட்டது. அந்த குழந்தையினுடைய வஃபாத்தை, அந்த குழந்தையினுடைய மரணத்தை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அது எங்களை தௌபா செய்ய வைத்து விட்டது, அது எங்களை நல்லவனாக மாற்றிவிட்டது, அது எங்களை அல்லாவின் பக்கமாக திசை திருப்பக்கூடியதாக ஆக்கிவிட்டது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சோதனைகளுக்கு பிறகு, வேதனைகளுக்கு பிறகு, நஷ்டத்துக்கு பிறகு தௌபா செய்து நல்லவர்களாக மாறியவர்கள். சில சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய கஷ்டங்கள் ஞாபகமாக இருக்கும். கதியன் கூட்டத்தினர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில சந்தர்ப்பங்களில் ஞாமத்துகளை கொண்டும் சோதிப்பான், ஞாமத்துகளை கொண்டும் சோதிப்பான். எத்தனையோ பேர் இருப்பார்கள் சாதாரண வாழ்க்கை தரத்தில் இருக்கும் பொழுது நல்லவர்களாக இருந்தார்கள், நல்ல மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் திடீரென்று செல்வம் வந்து விட்டது, திடீரென்று ஏதோ வாழ்க்கையில் சில பொறுப்புகளை பெற்றுக் கொண்டு விட்டார்கள், வாழ்க்கையில் சில கட்டங்களில் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து விட்டார்கள். அவர்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் சோதனையாக மாறிவிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு போதும் நினைக்க கூடாது வேதனைகள் சோதனைகள் எங்களை அழிப்பதற்காக வேண்டி வந்ததல்ல, சில கட்டங்களில் எங்களை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி வந்ததாகவும் இருக்கலாம். சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ரெண்டு துஆ கேட்டார்கள். இந்த துஆ ஒரு நீண்ட துஆவினுடைய ஒரு பகுதி, நீண்ட துஆவின் ஒரு பகுதி. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரியாது ஸாலிஹீன் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பாடமாக்குங்கள், அர்த்தத்தை விளங்கி சுஜூதில் ஓதுங்கள், தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். ஒரு கூட்டத்தை நிறைவு செய்தால் அந்த கூட்டங்களுக்கு பிறகு இந்த துஆவை ஓதுவது நபியினுடைய வழக்கம். சுன்னா. அல்லாஹும்மா க்ஸிம் லனா மின் கஷ்யதிக் மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படக்கூடிய நீண்ட ஒரு துஆ. அந்த துஆவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கட்டத்தில் சொல்லுகிறார்கள், வமினல் யகீனி, யா அல்லாஹ் எங்களுக்கு நம்பிக்கையை நசீபாக்கு, வமினல் யகீனி மா துஹவ்வி மா துஹவ்வினு பிஹி அலைனா மசாயிப துன்யா, துனியாவுடைய கஷ்டங்கள் இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை லேசாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஈமானை தந்துவிடு. எதுவாகவும் இருக்கலாம், மௌத்து, நஷ்டம். ஏன் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, வல நபுலுவன்னக்கும், உங்களை திடனாக நான் சோதிப்பேன், என்னையும் சோதிப்பான், உங்களையும் சோதிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சோதித்தான். எப்படி சோதித்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரெண்டு மகள் ஒரே நாளில் விவாகரத்து பெற்று வீட்டுக்கு வந்தார்கள். டிவோர்ஸ் நடந்துச்சு நபியுடைய வீட்டுக்கு. ஆனா அந்த டிவோர்ஸ் நடந்த காரணம் எங்களுடைய வீட்டுக்குள் இருக்கிற காரணம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நடந்த டிவோர்ஸ், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நடந்த டிவோர்ஸ். இன்றைக்கு நடக்கிற என்னோட சமூகத்தில் நடக்கிற டிவோர்ஸ் விவாகரத்து அதுக்கல்ல, தீனுக்காக வேண்டி நடந்த டிவோர்ஸ் நாங்க காண இல்லை. என் கணவன் தொழாதவன், அதனால் நான் விவாகரத்து பெற்றுப் போகின்றேன். என் மனைவி ஹராம் ஹலால் பேணாதவள், அவளுடைய வாழ்க்கையில் ஹராம் இருக்கிறது, அதனால் நான் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று பிரிந்து போனவர்களை காணவில்லை. இன்றிருக்கிற பிரிவு எனக்கு தெரியுமா? இரண்டாவது மதனிக்கு கொடுத்த அளவு ஜுவலரி எனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி விவாகரத்து பெற்றுப் போன கணவன் இருக்கிறான். முதலாவது மதனிக்கு கொடுத்த வீடு இரண்டாவது மகளுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி விவாகரத்து வாங்கிக் கொண்டு போன மருமக்கள் இருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். ஒரு கேவலமான சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொத்துக்காக வேண்டி உறவுகளை பிரித்துக் கொள்ளக்கூடிய, உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அதொரு பக்கமாக இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள்ளே நடந்தவைகள் தான் இவைகள். விவாகரத்தில் நடந்தது. அல்லாஹ் நபியை சோதித்தான். ஹதீஜத்து குப்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தாய் எப்படி அவதிப்பட்டிருப்பாள், எப்படி கஷ்டப்பட்டிருப்பாள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே நடந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுக்கு மிக விருப்பமான, பாசத்துக்கும் நேசத்துக்கும் அன்புக்கும் உரிய அன்பு மனைவியினுடைய மானத்தில் கை வைக்கப்பட்டு விட்டது. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மீது சோதனைகள் வாழ்க்கையில் வரும். தன்னுடைய மகன்
இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சல்லல்லாஹு இழந்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். அன்பு மகன் மௌத்தாகி விட்டான். குழந்தை கிடைத்ததும் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டார்கள். அன்பாக சொன்னார்கள், என்னுடைய அப்பா இப்ராஹிமுடைய பெயரை என்ற புள்ளைக்கு இப்ராஹிம் என்று வைக்கிறேன் என்று அப்பட பேர புள்ளைக்கு பெயர் வைத்தார்கள். ஆனால் அந்த புள்ள வாழ்ந்தது கொஞ்ச காலம் தான், அந்த புள்ள வஃபாத்தாகி விட்டது. சல்லல்லாஹு அழுதார்கள், கண்கள் கண்ணீரை கொட்டியது, உள்ளம் கவலையால் வாடியது. சுபஹானல்லாஹ், சோதனைகள் வாழ்க்கையில் வரும். சஹாபாக்களுக்கு சோதனைகள் வந்தது. இந்த உலகத்தில் ஏற்பட்டாக பெரிய ஒரு கொடூரமான ஒரு சோதனை தான் தகூனுல் ஹம்பாஸ் என்பது. அது ஹிஜ்ரி 18வது ஆண்டு வருடத்தில் ஷாம் தேசத்தில், ஷாம் என்று சொன்னால் ஜோர்தான்ல, உருதுன்ல, இதே போன்று பலஸ்தீனகத்தை சேர்ந்த பகுதி ஷாம் என்று சொல்லப்படும் அந்த ஷாம் தேசத்தில் ஏற்பட்ட ஒரு நோய், இந்த கொரோனா வைரஸ் மாதிரி. என்ன இது, ஒரு மிக மோசமான ஒரு நோய்க்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தள்ளப்பட்டார்கள். சஹாபாக்கள், பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அதிலே மௌத்தாகிவிட்டார்கள், வஃபாத்தானார்கள். அன்புக்குரியவர்களே, சோதனைகள் வாழ்க்கையில் வரும். மௌத்தாகுவோமே, என்ன வரப்போகிறது? மௌத்தாகத்தானே வந்திருக்கின்றோம், மௌத்தாகத்தானே வந்திருக்கின்றோம். மல்லம் யமுத் பிஸ்ஸைஃபி மாத்த பி஗ைரிஹி, யுத்தகரத்தில் போய், போர் முறையில போய் ஒரு வீர மரணம் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் நீங்கள் மரணிக்கத்தானே போகிறீங்க, நீங்கள் மௌத்தாகத்தானே போறீங்க. யுத்தகரத்தில் போய், போர் முனையில் போய், அல்லாவுக்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி, அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி, நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தால் அது தியாகமாக மாறிவிடுமே. சும்மா அனாவசியமாக மக்களை கொல்லுவதல்ல, அனாவசியமாக மக்களை அழிப்பதல்ல. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தஅஜ்ஜதத்தில் அஸ்பாப், மரணிப்பதற்குரிய காரணங்கள் அதிகமாக இருக்கலாம். எக்ஸிடென்ட் 10 மௌத்தாகி விட்டாரு, மேலிருந்து சூசைட் பண்ணி கொண்டாரு, யுத்தகலத்தில் போய் மௌத்தானாரு, தூங்கினவர் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாகி விட்டாரு என்று சொல்லி எல்லாம் மக்கள் தஅஜ்ஜதத்தில் அஸ்பாப், காரணங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனா மௌத் ஒன்றுதான், அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் சோதனைகள் வரும், பீதி அடைதால் அடைந்து போகாதீர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாஇபத் துன்யா, துன்யாவுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை லேசாக பார்த்து கொள்ளக்கூடிய, லேசாக சுமந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கையை நசீபாக்கு, ஈமானை நசீபாக்கு, மன உறுதியை நசீபாக்கு. உன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடைந்திருக்கிறது, லா ஹவுல வல குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை எங்களுக்கு முழுமையாக தந்துவிடு யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் சொல்லி தருகிறது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம லா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, யா அல்லாஹ், இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை ஒரு துனியாவுடைய பிரச்சனையாக மட்டும் வச்சுது, இது தீனுடைய பிரச்சனையாக மாற்றி விடாதே. எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை துனியாவுடைய பிரச்சனையாக மட்டும் இதை ஆக்கிவிடு, இது தீனுடைய பிரச்சனையாக நீ ஆக்கிவிடாதே. ஒருவர் நன்றாக தொழுது கொண்டிருந்தார், நல்ல மனிதர், அழகா எல்லாம் நடக்குது. ஆனால் அவருடைய ஹலாலான வியாபாரம் திடீரென்று பங்களோட் ஆகிவிட்டது. கருத்தில் கொள்ளுங்களேன், நீங்க ஹலாலா சம்பாதித்தீங்க, ஹலாலா தேடினீங்க, எல்லாமே ஹலாலா தான் தேடி, நல்ல ஒரு மனிதர், தஹஜ்ஜத்தும் தொழுதுருக்கிறீங்க, தொழுது கொண்டிருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில பாவங்கள் நீங்க தெரிய, நீங்க அறிவை அறிவதற்கு எந்த பாவமும் நீங்க செய்ய இல்லை. ஆனால் நிக்காக முடித்து வீட்டை விட்டு போன மகள் விவாக ரத்து பெற்று வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டாள். நீங்களோட வாழ்க்கையில எந்த தவறு நடக்க இல்லை, நீங்க தினா செய்ய இல்லை, நீங்க பாவம் செய்ய இல்லை, நீங்க ஹலாலா சம்பாதிக்க இல்லை. ஆனா அல்லாஹ் உங்களை இதை கொண்டு சோதித்து விட்டான். அல்லாஹுடைய நபி சொல்லி தந்தாங்க, இப்ப ஷைத்தானுக்கு சந்தர்ப்பம் வந்துவிடும், என்ன தெரியுமா, நீ இவ்வளவு நல்லவனாக இருந்தும் அல்லாஹ் உன்னை ஏன் சோதிக்கிறான், இந்த தீனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த தீன்படி நடக்க வேண்டுமா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளை எங்களுடைய துனியாவுடைய சோதனையாக மட்டும் ஆக்கிவிடு யா அல்லாஹ், இதனை தீனுடைய சோதனையாக ஆக்கிவிடாதே, தீனுடைய சோதனை ஆக்கிவிடாதே. எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, வாழ்க்கையில் சோதனைகள் வரும். சஹாபாக்கள் நான் சொன்னேன், ஹிஜ்ரி 18வது ஆண்டு நடந்த அந்த வரலாற்றை பாருங்கள். சுபஹானல்லாஹ், அற்புதம், அற்புதங்கள் வெளியாகிறது. 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்த உலகம் எதை அமுல்படுத்த விரும்புகிறதோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஞ்ஞானம் இருக்கவில்லை, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் யாரும் கனவு கூட காணவில்லை. அப்படிப்பட்ட காலத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். அதாவது ஹிஜ்ரி 18வது வருடம், பைத்துல் முகத்திஸ் ஜெருசலம் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டின் வந்து விட்டது. அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் முழு ஷாம் தேசத்தையும் முஸ்லீம்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு நோய் ஏற்பட்டது. ஒரு நோய் பலஸ்தீனகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஹம்வாஸ் என்ற கிராமத்தில் தான் இந்த நோய் உருவானது. அதனால் அந்த நோய்க்கு பெயரை வைத்து விட்டார்கள் ஹம்வாஸ் என்பதால், அதுக்கு தாகூனுல் ஹம்வாஸ் என்று சொல்லப்படும். இந்த நோய் வந்த சந்தர்ப்பத்தில் அந்த நோய் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த சோசியல் மீடியா இல்ல, இந்த மாஸ் மீடியா இருக்க இல்ல, இவ்வளவு வேகமாக செய்திகள் பரவுவதற்கு ஒரு காரணம் ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்க இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் செய்திகள் பரவ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீபாவாக இருக்கிற நேரத்தில் ஷாம் தேசத்துக்கு ஒரு பயணம் செய்தார்கள். எதுக்கு? அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்து விட்டு வர வேண்டும், அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை அவதானிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சபையை கூட்டிக் கொண்டு ஷாம் தேசத்துக்கு ஒரு பயணம் செய்தார்கள். அந்த பயணத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆனது ஷாம் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அங்கே ஒரு சர்ச்சை வருகிறது. ஷாம் தேசத்தில் ஒரு நோய் பறந்திருக்கிறது, தாகூனுல் ஹம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாந்தி பேதி நோய், மிக மோசமான ஆள்கொல்லி நோய் மக்களுக்கு மத்தியில் பறந்து பல 100 மனிதர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஹலீஃபா உள்ளே சொல்லுவதா திரும்பி போவதா? சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நீங்க எதை பேசுறீங்களோ அதுக்கு சொல்யூஷன், அதுக்கு தீர்வு அன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். எங்க மார்க்கம் எதையுமே விட்டு வைக்க இல்லை. அங்க போனா அந்த நேரத்தில் ரெண்டு கருத்து முன்வைக்கப்பட்டு விட்டது. ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது சஹாபாக்கள்ல, நாங்க எல்லாரும் திரும்பி போயிடுவோம், திரும்பி போறது தான் புத்திசாலித்தனம், நாங்க நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் அல்ல, என்னோட ஊர்ல இந்த நோயும் இல்ல, நாங்க நோய் இருக்கிற ஒரு ஊருக்கு போக போகிறோம், உயிருக்காபத்தாக இருக்க வேண்டால் நாங்கள் ஏன் தேவையில்லாத ஒரு வம்பை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் அவர்கள் சொன்னார்கள் திரும்பி போம் என்பதாக. இன்னும் ஒரு கூட்டம் சொன்னார்கள், இல்ல நாங்க வந்த பயணத்தை நிறைவேற்றுவோம், நாங்க மௌத்துக்கு பயந்தவர்கள் அல்ல, நாங்க மௌத்தை விட்டு மிரண்டோட முடியாது. நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை வந்து சேரும், அந்த கொள்கை கொண்டவர்கள் தானே, எனவே நாங்கள் வந்த பயணத்தை நிறைவு செய்வோம், திரும்பி போக வேண்டிய தேவை இல்லை என்ற இரண்டு கருத்து முன்வைக்கப்பட்டது. சுபஹானல்லாஹ், கருத்து முரண்பாடு எப்பயும் இருக்கும், இரண்டு கருத்து இருக்கத்தான் வேண்டும் சமூகத்தில். அந்த இரண்டு கருத்து முன்வைக்கப்பட்டு விட்டது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ரெண்டு கருத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் தன் முடிவு செய்ய வேண்டும். என்ன முடிவு செய்தார்கள்? வீரம் நிறைந்த உமர், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்த உமர், அல்லாஹுவை நம்பிய உமர் என்ன தெரியுமா முடிவெடுத்தாரே? நாங்கள் திரும்பி போவோம் என்று முடிவெடுத்தார். நாங்கள் திரும்பி போவோம் என்று முடிவெடுத்தார். திரும்பி போவோம் என்று முடிவெடுத்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் ஷாம் தேசத்தினுடைய ஹலீபாவாக கவர்னராக இருந்த அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உமரை பார்த்து கேட்டார்கள், சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியமான வார்த்தைகள், என்ன ஆச்சரியமான தலைமைத்துவம், என்ன ஆச்சரியமான லீடர்ஷிப் கேட்டார்கள். யா அமீர் அல் முஃமினீன் அஃபிராரன் மின் கத்ரில்லாஹ், என்ன அல்லாஹ்வுடைய கத்ரை விட்டுமா நீங்க விரண்டோடுறீங்க? நீங்க திரும்பி போனா மௌத்தாக மாட்டீங்களா? நீங்க திரும்பி போன அவளுக்கு மௌத்து வரமாட்டாதா என்று நீங்க நினைச்சு போறீங்களா என்றால், அபு உபைக்குன் ஜர்ராஹுடைய கருத்து என்னென்றால், நாங்க திரும்பி போக கூடாது, நாங்க உள்ளே போக வேண்டும், நாங்க விஜயத்தை நேரடியாக ஃபேஸ் பண்ண வேண்டும் என்பது தான் அவருடைய கருத்தாக இருந்தது. அதனால் அவர் கேட்டார், யா அமீரல் முஃமினீன் அஃபிராரன் மின் கத்ரில்லா, அல்லாஹ்வுடைய கதிரை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் தான் படிக்க வேண்டும், ஈமான் என்பது ஈமானுடைய மக்களத்தில் படிக்க வேண்டும். சொன்னார்கள், இந்த வார்த்தையை நீங்க அல்லாம இன்னமொத்தர் சொல்லி இருக்க கூடாதா, நீங்க அல்லாம இன்னமொத்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதா, ஏனென்றால் உங்களை போன்றவர்கள் இந்த வார்த்தையை பேச முடியாது. சொன்னார்கள், நாம் ஓ ஆம், அல்லாஹுடைய கதிரை விட்டும் தான் ஓடுகிறேன் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்களேன். அல்லாஹுடைய கதிரை விட்டும் அல்லாஹுடைய கதிரின் பக்கமாக திரும்பி போறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த சபையில ஜபல் ரதி அல்லாஹு தாலான் இருக்க இல்லை, அவர் வெளியிருந்தார். வந்து சந்தர்ப்பத்தில் மஷூரா முடிந்து விட்டது, ஆலோசனைகள் முடிந்து விட்டது. அப்ப சொன்னாங்க, அமீர் முஃமினை பார்த்து அசப்த சுன்னா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வாஜ் இப்னு ஜபல் சொன்னார், யாரை பார்த்து? வாஜ் இப்னு ஜபல் அல்ல, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒத்தர் அப்துல் ரஹ்மான் அவுஃப். அந்த மஷூரா அந்த ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த இடத்தில் இருக்க இல்லை. அவர் வந்தாரு, கேட்டாரு, என்ன முடிவெடுக்கப்பட்டது, முடிவு என்ன தெரியுமா, திரும்பி போக வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டு விட்டது என்ற சந்தர்ப்பத்தில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாபை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஸத்த சுன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவுக்கு நீங்கள் உடன்பட்டு விட்டீர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சுன்னா என்ன தெரியுமா, ஹதீஸ் என்ன தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். ஹதீஸ் என்ன தெரியுமா, சொன்னார்கள், இதா சமிஅ்தும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா சமிஅ்தும் பிஹி பிஅர்தின், ஒரு ஊர்ல ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது, ஒரு நோய் அங்கே இருக்கிறது என்பதாக உங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் பல தகுது அலைஹா, அந்த ஊருக்கு நீங்கள் போக வேண்டாம், அந்த ஊருக்கு நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டாம். ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்க, அந்த ஊர்ல அந்த நோய் இருக்கிறது, இப்ப அந்த ஊர்ல அந்த நோய் பரவிக்கொண்டிருக்கிறது, அந்த ஊர் மக்கள் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீங்க அந்த ஊர்ல இருக்கிறீங்க என்றால் ஃபல தஹ்ருஜு ஃபிராரம் மின்ஹு, அந்த நோயை விட்டு நீங்கள் விரண்டு வெளியே வரவும் முடியாது, அந்த ஊர்ல தான் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட நாடுகள் என்ன சொல்றாங்க, சட்டம், அந்த சட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள், நோய் ஒரு ஊர்ல இருக்கிறதா, அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே போகவும் வேண்டாம், அந்த ஊர்ல நோய் இருக்க வேண்டால் அந்த நோயுள்ள மக்கள் வெளியே வரவும் வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய மார்க்கம் அழகான வழிகாட்டின மார்க்கம். இது இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சோதனை என்பது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் பாவத்துக்கும் உரிய மக்களுக்கு தான் வரும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நாங்க எத்தனையோ இணையதளங்கள்ல பார்த்தோம், சோசியல் மீடியாவில் சர்வசாதாரணமாக இந்த முஸ்லீம் சமூகம் எப்பதான் பாடம் படிக்குமோ தெரியாது. எதிலிருந்து தெரியுமா, இந்த சோசியல் மீடியாவை எப்படி பாதிக்க வேண்டும், எப்படி பாதிக்க வேண்டும், கண்டதைக்கெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதுவதும், கண்டதையெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவதும், அதை படிப்பதோ அதை வாசிப்பதோ அதுல என்ன இருக்குன்னு விளங்குவதோ ஒன்றுமே இல்லை. கையில வந்துச்சுதா கபருக்கு போற முதியவர் தொட்டு பிறந்த புள்ள வரைக்கும் உள்ள அத்தனை பேருக்கும் உள்ள பழக்கம் ஃபார்வர்ட் பண்ணுவது, இது பாவம், இது பாவம். சூரத்துல் ஹுஜுராத்தை திரட்டுங்கள், சூரத்துல் ஹுஜுராத்தை திரட்டுங்கள். எங்களோட மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது, மீடியா எப்படி பாதிக்கப்பட வேண்டும். உங்களோட வாய் காதால கேட்டதையெல்லாம் வாயால் பேசக்கூடாது. நீங்க காதால் கேட்பதெல்லாம் உண்மை அல்ல, காதால் கேட்பதெல்லாம் உண்மை அல்ல, உண்ட காதால கேட்டீங்க, ரெண்டு விஷயத்தை நீங்க கட்டாயம் புரிய வேண்டும். ஒன்று, காதால கேட்டதனுடைய நம்பகத்தன்மை உங்களுக்கு தெரிய வேண்டும். அது உண்மைதானா? அது உண்மைதானா? இது முதலாவது பெரிய விளங்க வேண்டும். இரண்டாவது புரிய வேண்டும் என்ன தெரியுமா? இதை நான் பேச வேண்டுமா? பள்ளிக்கு வந்தீங்க, ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க, இந்நாளிட மகனும் மகனும் டிவோர்ஸ் ஆமேனான்னு சொல்லி, இதை பேசுறதுக்கு முன்னால நீங்க விளங்கோன உண்மைதானா என்பதாக. உண்மையாக இருந்து மட்டும் போதாது, இன்ன மொத்த வீட்டில் டிவோர்ஸ் நடந்து அதை நான் பேச எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதற்கு என்ன ரைட்ஸ் எனக்கு இருக்குது? சுபஹானம், குர்ஆன் மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. எடுத்த செய்தி எல்லாம் என்ன என்ன செய்தி வாட்ஸ்அப்ல? இது சைனாவுக்கு நடக்கத்தான் வேண்டும். 3 மில்லியன் முஸ்லீம்கள் அவங்க சிறைப்படுத்திருக்கிறாங்க. 3 மில்லியன் முஸ்லீம்களை அந்த கேம்ப்ல வச்சு அடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் அவங்க எல்லாரையும் போட்டு அடைச்சிட்டான். பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய குதிரத்தை முஸ்லீம்கள் மீது கை வைக்க வானன். இது யார் உங்களுக்கு சொன்னது? தாகூனுல் கம்வாஸ்ல, தாகூனுல் கம்வாஸ்ல மௌத்தான சஹாபாக்களுடைய பெயர் பட்டியலை சொல்லுகிறேன் கேளுங்கள். தாகூனுல் கம்வாஸ், அந்த வாந்தி பேதி, அந்த நோயில மௌத்தான சஹாபாக்களுடைய பேர் நாமத்தை படித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். முதலாவது மௌத்தானது அபூபக்ர் ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபலுல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷர்ஹ்பீல் இப்னு ஹஸ்னா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ மாலிக் அபூ மாலிக் அல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபுல் அஸ்வத் அத்-தௌலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, யஸீத் இப்னு சுஃபியான், யஸீத் இப்னு அபீ சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களெல்லாம் சஹாபாக்கள், இவர்களெல்லாம் நபித்தோழர்கள், இவர்களெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாயினால் சுவர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள். இவர்களுக்கு இந்த நோய் வந்து மௌத்தானால் என்ன அவர்கள் பாவிகளா? என்ன தவறு செய்தார்கள்? வாழ்க்கையில் சும்மா பேச வேண்டாம். நாங்க யாரு தெரியுமா? எங்கட மார்க்கம், எங்கட மார்க்கம் மற்றவனுக்கு வந்த கஷ்டத்தை பார்த்து கூதல் காயிற மார்க்கம் அல்ல, மற்றவனுக்கு வந்த கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற மார்க்கம் அல்ல. எங்கட மார்க்கம் ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, ஒரு புதிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அன்றைக்குத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சஹாபாக்கள், ஒரு சில மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்டர்வியூ பண்ணினார்கள். இன்டர்வியூ, நீங்க யாருன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க முஃமீன்கள், நாங்க முஃமீன்கள், நான் சொல்றேன் நான் முஸ்லீம் என்று. முஸ்லீம் என்றா யாரு சொன்னாங்க? ஸல்லல்லாஹு கேட்டார்கள், இடம் நேரம் இடம் கொடுக்கிறதில்ல இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துவதற்கு. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா ஹகீகத்து ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்குரிய அடையாளம் என்ன? நீங்க சொல்றீங்க தானே நாங்க முஸ்லீம்கள் என்று முஃமீன்கள் என்று, உங்களோட முஃமீனுக்கு ஈமானுக்கு அடையாளம் என்ன? சொன்ன யார சொல்லா? 15 விஷயங்கள், 15 விடயங்கள். 5 விஷயத்தை நாங்க நேரடியா அவங்கள்ட்ட படிச்சோம், 5 விஷயத்தை அவங்க சஹாபாக்கள்ட்ட படிச்சோம். இன்னும் ஒரு 5 விஷயம், இஸ்லாத்துக்கு முந்தி ஜாஹிரியா காலத்திலிருந்தே எங்கள்கிட்ட இன்று வரைக்கும் இருக்குது, நாங்க அதை பிராக்டிஸ் பண்றோம், அவங்கள்ட்ட ஒருக்க ரீசெக் பண்ணிக்கொள்றோம், நீங்க சொன்னா நாங்க அதை கடைபிடிப்போம். 5 விஷயம் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாலேயே ஜாஹிரியா காலத்துல கலிமா சொல்றதுக்கு முன்னால, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால 5 விஷயம் எங்கள்கிட்ட இருந்துச்சு, அதை நாங்க இன்றைக்கு ஃபாலோ பண்றோம், இன்றைக்கு நாங்க அதை பின்பற்றோம், அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்கொள்றோம், அதை பின்பற்றவான்னு சொல்லி அந்த 5 விஷயம் இன்னது கேட்டாங்க. சல்லா சொல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? அஸ்ஸபரு இந்தல் பலாஇ வஷ்ஷுக்ரு இந்தர் ரஹாஇ. சொன்னாங்க, யார சொல்லுங்க, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா யாருக்கையும் பேச்சு வாய் துறக்க மாட்டோம், பொறுமையாக இருந்துடுவோம். ஒரு அருள் கொடை கிடைச்சிட்டா வாய் நிறைய சுக்குர் செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ். கஷ்டம் வந்தா யாருக்கையும் பேச்சு பேச மாட்டோம், அப்படியே வாயை பற்றிக்கொள்வோம். அல்லாஹ் நசீபாக்குவான. சுக்குர் செய்வோம், நியமத்துகள் வந்தா புள்ள உம்மா வாப்பா எதுக்குத்தான் சுக்குர் செய்திருக்கிறோம், மூணாவது சொன்னாங்க, எங்களுடைய எதிரிகளுக்கு தான் தருக்கு சமா தட்டி சொன்னாங்க, யார சொல்லுங்களா, எங்களோட பரம எதிரிக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்க அதை கொண்டு சந்தோஷப்பட மாட்டோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் வந்த முஸ்லிமாக்கி வைப்பானா? பரம எதிரி அவனுக்குத்தான் ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்க சந்தோஷப்பட மாட்டோம். தருக்கு சமா தட்டி இத ஹல்லத் பில்லாஹி, எங்களுடைய எதிரிகள், எங்களுடைய எதிரி எங்களுடைய அக்ஸாபை பறிச்சிக்கிறாங்க, எங்களுடைய பூமி எடுத்திருக்கிறாங்க, எங்களை துண்டு துண்டாக வெட்டுறாங்க, எங்களுடைய ரத்தம் சிந்துது, அவனுக்குத்தான் ஒரு அநீதி ஏற்பட்டாலும், ஒரு சோதனை வந்தாலும், ஒரு பூகம்பம் வந்தாலும், நான் தான் அவனுக்கு முதலாவது உதவி செய்வேன். ஏண்ட ஏண்ட மார்க்கம் என்ன தெரியுமா? ஏண்ட எதிரிக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கொண்டு சந்தோஷப்படுற மார்க்கத்தை தாண்டவன் அல்ல நான், நான் அவனுக்கு உதவி செய்தவன். மத்தர் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக, தேவையோட பேசுகிறேன், அல்லாஹ் எனக்கும் தந்தருவானாக. நாலாவது சொன்னாங்க, யார சொல்லுல்லா, நாங்க யுத்த களத்திலையும் போய் பேச மாட்டோம். நாங்க என்ன முஸ்லீம்கள் ஆகிட்டோம், அந்த காலத்திலிருந்தே பழக்கம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில பஜார்ல அல்ல, பள்ளியுள்ளுக்கல்ல, இஸ்லாமிய பேங்க்ல அல்ல, என்னோட வாழ்க்கையில யுத்த காலத்திலையும் போர் முனையிலையும் கையில வாழடைச்சு கொண்டு உயிருக்காக வேண்டி போராடுவோம், அப்பே வாழ்க்கையில போய் பேச மாட்டோம், அந்த கூட்டம் அல்ல நாங்க, இப்படியாக சொல்லிக்கொண்டே போனார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த பிரச்சனைகள் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் ஈமானுக்கு சோதனையாக மாறிவிடக் கூடாது, ஈமானுக்கு சோதனையாக மாறிவிடக் கூடாது, ஈமானுக்கு இது பாதுகாப்பாக அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருவானாக, என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக, நிலையான உறுதியான இஸ்திகாமத்தான ஈமானை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே, எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே, நோய் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்கு. உலக மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், உலக மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்கு. இந்த நோயை முடித்து விடியா அல்லாஹ், இதை எங்களால் சுமந்து கொள்ள முடியாது யா அல்லாஹ், இதனுடைய விளைவுகளை எங்களால் சந்திக்க எங்களால் சுமக்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை பாதுகாத்து விடு, உலக மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கு, ஆவியத்தான வாழ்க்கையை நசீபாக்கு, நம்முடைய மக்கா மதீனாவை பாதுகாப்பியா அல்லாஹ், அந்த பூமியை பாதுகாத்துறியா அல்லாஹ், அங்கே கூடிய கூடிய மக்களை பாதுகாப்பியா அல்லாஹ், யா அல்லாஹ், அவனுடைய வீட்டை சுத்தக்கூடிய அந்த மக்களுடைய ஈமானையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பாதுகாத்துறியா அல்லாஹ், அவளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குறியா. For more lectures visit